மத்தேயு 27வது அதிகாரம் 57ல இருந்து 61 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தேயா ஊராகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூயதான மெல்லிய துப்பட்டியில் சுற்றி தன் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். இயேசுக்கு நடந்த அநியாயமான விசாரணைகளை கடந்து அகோரமான சிலுவை காட்சி, பூகம்பம், திரைச்சீலை கிழிப்பது, பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புறது, அந்த மாதிரி பிரம்மாண்டமான காட்சிகளை கண்ட, அகோரமான காட்சிகளை கண்ட நாம் இந்த நேரத்தில் அமைதியான ஒரு அடக்கத்துக்கு வருகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு அடக்கம் வந்து ஒரு வரலாற்றில் ஒரு தற்செயலான ஒரு நிகழ்ச்சியாக நம்ம பார்க்கவே கூடாது. ஏன்னா பவுல் புதிய ஏற்பாடு நிருபங்கள் எழுதும் போது மிக சுவிசேஷத்தின் முக்கியமான பாகமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கத்தை அவர் சொல்றார். 1 கொரிந்தியர் 15:3 சுவிசேஷத்தின் தூண்களாக மூணு காரியத்தை அவர் வலியுறுத்துறார். இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். சுவிசேஷத்தின் முக்கியமான பாகம் இயேசு கிறிஸ்துவுடைய அடக்கம். அதனால தான் 4 சுவிசேஷங்களும் மத்தேயு, மார்க், லூக்கு, யோவானும் அதை ரொம்ப தெளிவாக அவருடைய அடக்கத்தின் விவரங்களை நமக்கு கொடுக்கிறார்கள். வேதம் மாத்திரம் இல்லை, சபை வரலாறு முழுவதுமாக சபை மக்கள், உண்மையான சபை மக்கள் தங்களுடைய விசுவாச அறிக்கையில் அப்போஸ்தல பிரமாணத்தை எடுத்து, அப்போஸ்தல்ஸ் க்ரீடுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அதுக்கப்புறம் நைசியன் க்ரீடு வந்த எல்லா விசுவாச அறிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்கள் விசுவாசிக்கிறது அறிக்கையிட்டது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளில் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார் மாத்திரம் காஸ்பல் இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். பாருங்களேன், இது மூணும் நம்ம நம்பணும். இது மூணு நம்பாத போது நமக்கு ரட்சிப்பு இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மூணு சத்தியங்கள், வரலாற்று உண்மைகள், வேதத்தில் வெளிப்படுத்துகிற இந்த மூணு வரலாற்றில் உண்மைகளை பரிசுத்தாவி நம்ம வாழ்க்கைகளுக்கு பயன்படுத்தி தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கறது. பாருங்களேன், இந்த உண்மைகளின் அடிப்படையில் தான் நம்முடைய ரட்சிப்பே இருக்கிறது. ஆகவே நமக்கு இன்னைக்கு அதை நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது ஏன் முக்கியம், அதோட விவரங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், தேவனால் அவருடைய அடக்கத்துக்காக அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்தோம். அருமித்தையான் ஊராகிய யோசேப்பு, அவனுக்கு எத்தனை விதமாக வேதம் அவரை விவரிக்குதுன்னா, ஒரு ஐஸ்வர்யவான், இயேசுவுடைய அந்தரங்க சீஷனாக இருந்தவன், ஒரு சனித்ரியன் சங்கத்தில் பிரதான ஒரு மெம்பர், நல்லவன், நீதிமான், தேவராஜ்யத்துக்காக காத்திருந்த ஒரு மனிதன். அவன் கடைசி நேரத்தில் தைரியத்தோடு வந்து செய்கிற ஒரு விசுவாச தைரிய செயலை பார்க்கிறான். தன்னை அவங்க முறையின்படி தீட்டுப்படுத்திக்கிற விதத்தில் பிலாத்துடைய வீட்டுக்கு போகிறது மாத்திரம் இல்லை, ஏற்கனவே குழம்பி கோமா இருக்கிற பிலாத்தை போய் சந்தித்து இயேசுடைய சரீரத்தை கேட்கிறார். தன்னுடைய தேசத்துக்கு விரோதமாக, கலாச்சாரத்துக்கு, மக்களுக்கு விரோதமாக அந்த பெர்மிஷனை வாங்கிட்டு இயேசு அடக்கம் பண்ணுவதற்கு முன் வருகிறார் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அடக்கத்தை நம்ம பார்க்கலாம். இவர் தான் அந்த அடக்கத்தை செய்யறது. மூணு தலைப்புல அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். முதலாவது அடக்கத்துக்கு ஏற்படுத்துகிற ஆயத்தம், முதலாவது ஆயத்தம். ரெண்டாவது அவருடைய அடக்கம் எப்படி செய்யப்பட்டது. மூன்றாவது அந்த அடக்கத்துக்கு இருந்த சாட்சிகள். இந்த மூணை பத்தி மூணு தலைப்புல பார்ப்போம். ஆயத்தம், அடக்கம், சாட்சிகள். முதலாவது இதுக்கு நடந்த ஆயத்தம், அடக்கம் செய்வதற்கு முன்பதாக நடந்த ஆயத்தம். நமக்கு 59 வசனத்துல சொல்லப்படுகிறது, யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூயதான மெல்லிய துப்பட்டியில் சுற்றி. இதுதான் அவருக்கு நடந்த ஆயத்தம். அந்த காட்சியை நீங்க யோசிச்சு பார்க்கணும். சூரியன் அடிவானத்துல இறங்கிக்கிட்டு இருக்கு, நேரம் இல்லை, வெரி அர்ஜென்ட். அங்க அந்த பெண்கள் நிக்கிறாங்க, மன உடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆண்டவரை கொன்னுட்டாங்களே, இன்னும் என்னென்ன செய்ய போறாங்களோ, அவருடைய சரீரத்துக்குன்னு ஏக்கத்தோடு நிக்கிற பெண்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம் ஏற்பட்டிருக்கும். திடீர்னு குதிரையில வராரு யோசேப்பு அரிமத்தையான், வந்து நீட்டுறாரு பெர்மிஷன், பிலாத்துடைய பெர்மிஷனை நீட்டின உடனே அங்க இருந்த சோல்ஜர் சல்யூட் எடுத்து, எடுத்துக்காங்க சார் பாடிய அப்படின்ன உடனே அவங்களுக்கு இருந்த ஆனந்தம் நம்ம என்ன சொல்றது, பயங்கர சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த பெண்கள் இயேசுக்கு. அது பார்த்துக்கிட்டே அங்கிருந்து தூரம் வந்து பார்க்கும்போது, இவர் வந்து எடுக்கணும்னு பெர்மிஷன் வரும்போது இவரை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், இவர் நல்ல மனிதன் இல்லைங்களா, நல்ல மனிதன் அறிந்து. அது மாத்திரம் இல்லை, தூரத்தில் அவங்க பார்க்கும்போது 19 இன்னொரு ஒரு பெரிய மனுஷனும் வந்திருக்கிறத பார்த்துருக்கிறாங்க. யார் அவர்? அவர் ஒரு பெரிய பேகை வேற தூக்கிட்டு வந்திருக்கிறார். யாருன்னு யோவான் 19 நமக்கு சொல்லப்படுது. ஆஹா, நம்மளுடைய நண்பன் நிக்கோதேமும் வந்திருக்கிறார், நல்ல மனுஷன். வெறும் யோசே பரிமித்தையான் மாத்திரம் இல்லை, நிக்கோதேமு. நிக்கோதேமு யாரு? இஸ்ரவேலிலேயே மிகப்பெரிய போதகர் அவர் தான். அவரை மாதிரி பெரிய போதகர் கிடையாது, மிகப்பெரிய போதகர் நிக்கோதேமு வந்திருக்கிறத பார்க்கிறாங்க. அவருக்கு தான் யோவான் 3 இயேசு அவர் ராவில் சந்திக்க வரும்போது மிகப்பெரிய மறுஜன்மம் என்னக்கூடிய போதகத்தை நிக்கோதேமுக்கு தான் எடுத்தார். அந்த போதகத்தை அவருக்கு எடுத்து இப்ப பார்க்கிறோம். இந்த ரெண்டு மனிதர்கள் சனித்திரியன் சங்கத்துல இருந்தாலும், செத்த மதத்துல இருந்தாலும், மறுஜன்மம் அடைந்த மக்களாக தைரியத்தோடு வெளிவந்திருக்கிறாங்க. அவங்க மதத்தை கடந்து, அவங்க சாங்கியங்களை கடந்து, தங்களையே தீட்டுப்படுத்திக்கிட்டாலும் பரவாயில்லன்னு இயேசுடைய சரீரத்தை தொட்டு அடக்கம் பண்ண வந்திருக்கிற ரெண்டு பெரிய மனிதர்களை பார்க்கிறோம். இயேசுவை அந்த தேசம் நடத்தின விதம், எவ்வளவு அவமானப்படுத்தி சிலுவையில சபிக்கப்பட்டவர்களாக, மரத்தில் தூக்கப்பட்டவராக இறந்த அவருடைய அடக்கத்துக்கு யாருங்க வருவாங்க? யார்? அது சபிக்கப்பட்ட மரணம் இல்லையா? ஆனா இந்த ரெண்டு பெரிய மகா மனிதர்கள் வர்றத அந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது அந்த பெண்களுக்கு சொல்லி முடியாத ஆனந்தம். ரெண்டு பேர் தேவை இல்லையா ஒரு பாடியை தூக்குறதுக்கு? ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேர் சாதாரணப்பட்ட மனிதர்களா? ஒருத்தன் இஸ்ரவேலியே உயர்ந்த போதகர் நிக்கோதேமு, இன்னொருத்தன் இஸ்ரவேலியே மிகப்பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான், கனம் பொருந்திவன். ரெண்டு நேஷனல் செலிபிரிட்டிஸ்லாம், பெரிய ஆளுங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. சாதாரணப்பட்ட உடம்பா இது? சாதாரணப்பட்ட கரங்கள் தொடக்கூடுமா இந்த உடம்ப? பேதுரு வராம இருக்கலாம், யாக்கோபு ஒளிஞ்சுகிட்டு இருக்கலாம், ஆனா சன்னித்திரிய சங்கத்துல இருந்து ரெண்டு சீஷர்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். என்ன ஒரு ஆண்டவர் பாருங்களேன். அந்த பெண்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு இவ்வளவு நேரம் வேதனையின் கண்ணீர், இப்ப ஆனந்த கண்ணீர். அப்பாடா, நல்ல மனிதர்கள், அவமானமா ஆண்டவரை தூக்கி கேவலப்படுத்துவாங்கன்னு நினைச்சோம், இந்த ரெண்டு மனிதர்கள் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு மார்க் நமக்கு சொல்றாரு. அந்த பெர்மிஷன் பிலாத்து கிட்ட இருந்து வாங்கின பிறகு இவர் யோசேப்பு போய் ஒரு மெல்லிய துப்பட்டி, லெனன் கிளாத் அவர் வாங்குறார். அது வாங்குறத பத்தியும் மார்க் நமக்கு சொல்றாரு. பைஸ், ஹி பர்சேசஸ் எ லெனன் கிளாத். அந்த லெனன் வந்து அந்த காலத்துல நிறைய பேர் அந்த ஹிஸ்டாரிக்கலா சொல்றது, அது செய்யப்பட்டது இந்தியால செய்யப்பட்டதான். பாருங்க, இங்க இருந்து போய் இருக்குது ஆண்டவருக்கு சுத்தின துணி, லெனன் கிளாத். அவங்க அந்த யூத முறையின்படி அந்த துணியை வந்து உடம்பு சுத்துவாங்க. நம்ம ஊர்ல சுத்துறதுன்னா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சுத்தி அமைச்சிருவாங்க, அப்படி சுத்த மாட்டாங்க. கால் தனியா, கைய தனியா, உடம்பு வயிறு தனியா, அப்படி தனித்தனியா சுத்துவாங்க. அதனாலதான் லாசரஸ் பாத்தீங்கன்னா வா அண்ண உடனே அவர் நடந்து வந்தார். ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி எந்திரிச்சு உளுந்துருவாரு? நடந்து தனித்தனியா சுத்துற மாதிரி சுத்துவாங்க. அவர் அதை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. நெக்கோதேமு என்ன பண்ணியிருக்காரு? நெக்கோதேமு யோவான் 19:39 வசனம் நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா, ஜான் 19:39,
ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்திரி கொண்டு வந்தான்.
ஆண்டவருடைய அடக்கத்துக்கு ஆயத்தமாக யோசேப்பு லெனன் வாங்கிட்டு வந்திருக்காரு. மெல்லிய வஸ்திரத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்க நெக்கோதேமு என்ன பண்றாரு? பெரிய லோடு ஃபுல்லா வெள்ளை போலவும் கரியை போலவும்னு வருது. அதெல்லாம் நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க? ஏதோ எடுத்துட்டு வந்திருக்காருன்னு படிச்சுட்டு போறதுதான். அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்பைசஸ், ஒரு மிர் அண்ட் அலாய்ஸ்ன்னு வருது. அது ஒரு ஒரு ஸ்பைஸ். ஒரு அந்த காலத்துல ஃப்ரீசர்லாம் இல்லை இல்லைங்களா? அந்த காலத்துல ஃப்ரீசர் இல்லை, ஊதுபத்தி அதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துல வந்து அந்த உடம்பு சீக்கிரம் கெட்டுடக்கூடாது. ஃப்ரீசர்ல வைக்க முடியாது, கரண்ட் ஃப்ரீசர்லாம் இல்லையே. உடம்பு சீக்கிரம் கெடாதபடிக்கு, அந்த உடம்பு கெடும்போது ஸ்மெல் அதிகமாக வராதபடிக்கு போடுகிற ஒரு சில ஸ்பைஸுங்க இது. மிர்ன்றது வந்து ஒரு லிக்விடா இருக்கும், தண்ணி மாதிரி எண்ணெய் மாதிரி இருக்கும். அலாய்ஸ்ன்றது கரியை போலவும் வந்து ஒரு பவுடர் பண்ணிட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த உடம்புல அங்கங்க பூசி விடுவாங்க. பூசி விடும் போது அது ரொம்ப உடம்பு கெடாம ஸ்மெல் எல்லாம் ஜாஸ்தி வராம இருக்கும். ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஒரு 100 கிராமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது வாங்கினா ஒரு 1/2 kg ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. இவர் எங்க எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு? 100 ராத்தல், 100 பவுண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க, பொதுவா 1 ராத்தல் போடுவாங்க, இல்ல 10 ராத்தல் பெரிய பணக்காரனா 10 ராத்தல். இது என்னப்பா நெக்கோதேமு 100 ராத்தல் எடுத்துட்டு வந்திருக்க? இது ராஜாக்குத்தானப்பா போடுவாங்கன்னா நெக்கோதேமு என்ன சொல்லுவாரு? ஏ, இவர் ராஜா தான்டா, இவர் தான் உண்மையான ராஜா, ராஜாதி ராஜன், எல்லா ராஜாக்களை விட ராஜா. போடு போடு, என்னால 100 தான் எடுத்துட்டு வர முடிஞ்சிச்சு. எனக்காண்டி டிரான்ஸ்போர்ட் கீழே 1000 ராத்தல் எடுத்துட்டு வந்திருப்பேன், போடு அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காரு. இது என்ன காட்டுது? பரிசுத்தாவியானவர் நெக்கோதேமு கண்களை திறந்து அவருக்கு மறுஜன்மம் கொடுத்து இயேசுவுடைய மகத்துவம், அவருடைய மதிப்பு மகிமை எவ்வளவு பெருசுன்னு காமிச்சிருக்கிறார். மறித்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவா இருந்தாலும் அவர் மகிமையானவர் என்றத காட்டும்படிக்கு தன் உள்ளத்துல அவ்வளவோ எடுத்துட்டு வந்திருக்கிறார். 100 ராத்தல் வாங்கிட்டு வர வேண்டியதில்லை. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு நியூஸ்ல வரும், இவ்வளோ பெரிய இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் இந்த அருமையான 2 மனிதர்கள் வந்து இந்த உலகம் அவருக்கு மரியாதை கொடுக்காம இருக்கலாம், இந்த உலகம் அவமானமா அவரை கொன்னு இருக்கலாம், ஆனா நாங்கள் அவருக்கு ராஜ மரியாதையை கொடுப்போம், ராஜ மரியாதையோடு அவருக்கு அடக்கத்தை பண்ணுவோம்னு வந்திருக்கிறாங்க 2 சீஷர்கள். யோசேப்பு அந்த பாடியை இறக்குறாரு. உன்னால் யோசிக்கப்பட முடியும், இந்த சீஷன் இப்போ வந்து வயசானவர் தான், ஆனால் சனித்ரியம் சங்க சடங்கு கிடுங்கு பாடியெல்லாம் தொடக்கூடாதுன்னு இருந்தவர் அதெல்லாம் மேற்கொண்டு இயேசு மேலே இருக்கிற அன்பில் அந்த செதறடிக்கப்பட்ட காயங்கள் நிறைந்த ரத்தம் ஒளியிட்டு பயங்கரமாக இருக்கிற அந்த உடம்பை அவர் தொட்டு எடுக்கிறாருன்னு வருதுப்போ. 59 வசனம் சொல்லுது பாருங்களா, அவர் தான் எடுக்கிறார். மத்தேயுல சொல்லப்படுது 59. அதை பார்க்குறாங்க அந்த பெண்கள். அவர் ஒருவேளை அந்த சோல்ஜருடைய ஹெல்ப்போடு அங்கே இருந்த வேலைக்காரங்களெல்லாம் ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு கையில் ஒரு கையிலேருந்து ஒரு ஆணி, இன்னொரு கையிலேருந்து இன்னொரு ஆணி, காலில் இருக்கிற ஆணியை கலட்டி அன்பாக அந்த புனிதமான உடம்பு சிலுவையிலேருந்து கீழே இறக்குற காட்சி. உன்னால் கற்பனை பண்ண முடியுமா? அந்த உடம்பை மெதுவாக இறக்குறாங்க கீழே இருந்து. என்ன ஒரு உடம்பு, என்ன அதிசய சாதனை செய்த உடம்பு. நமக்கே அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு, அந்த பெண்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கும். அந்த உடம்பை கொண்டு வராங்க, கீழே இறங்கி கிட்ட வரும்போது அந்த உடம்பை பார்த்தா எல்லாம் ப்ளூ கலர் ஆகிருக்கு இல்லைங்களா? ஏன் ரத்தம்லாம் கொடுத்துட்டாரே, உங்கள் பாவத்துக்கும் என் பாவத்துக்கும் உடம்புல ரத்தமே இல்லை, ப்ளூ கலர் பாடி. அவர் முகத்தை பார்க்குறோம். உங்களால் பார்த்தீங்கன்னா சில பேர் முகத்தை இறக்கும் போது ஒரு சமாதானத்தோடு இறந்தாங்கன்னா மூஞ்சி பிரைட்டாக இருந்துச்சுன்னுவாங்க இல்லைங்களா, மூஞ்சி பிரைட்டாக இருக்கு. இவர் மூஞ்சி எப்படி இருக்கும்? மாபெரும் சாதனை முடிந்தது என்று சொல்லி மிகுந்த திருப்தியோடு, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை கொடுக்கிறேன்னு உயிரை விட்ட முகம், நான் நினச்சி பார்க்குற ஒரு சிரிப்போடு இருக்கும், பிரைட்டாக இருக்கும் அந்த முகம். அதை பார்க்குறாங்க, அந்த முகத்தை பார்த்து ஜீவாதிபதி மரணத்தில் தூங்கிட்டு இருக்கிறார். அந்த பெண்கள் ஒருவேளை வந்து கிட்ட வந்து இதயமே உடையிற மாதிரி முகத்தை பார்த்து அழுது இருக்கலாம். ஓகே, இந்த துணியை வாங்கிட்டு வர்றாங்க, 100 ராத்தல் உடம்பை இறக்கியாச்சு. அந்த அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு இடத்த நியமிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த உடம்ப கழுவி இருக்கலாம் அவங்க இல்லைங்க, அது பொதுவான இது. அந்த கழுவி அவங்க என்ன செய்வாங்க, பொதுவாக ஒரு அனாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஒரு அபிஷேகன்ற மாதிரி ஒரு நம்ம ஊரில் குளிப்பாட்டி இது என்ன பூசுவாங்க ஃபுல்லாக. ஆனால் அது ரொம்ப டைம் எடுக்கும், அதிசயமான பராமரிப்பில் என்ன ஆயிடுச்சு, இவருக்கு ஏற்கனவே அபிஷேகம் ஆயிடுச்சு. யார் செஞ்சது? மரியா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க, லாசரஸ் வீட்டில் அந்த அம்மா வந்து பரிமள தைலத்தை வாங்கிட்டு வந்து அவர் தலை மேலே ஊற்றின உடனே யூதாசுக்கும் சீசருக்கும் இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே என்னும்போது, என் மரணத்துக்காக அவள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறான். அந்த டைமில் டைம் கிடைக்காதுன்றத பராமரிப்பில் உணர்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறான். ஆகவே அபிஷேகம் ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் கழுவி காலை தனியாக கையை தனியாக அந்த துணியில் சுற்றுறாங்க. சுற்றிட்டு முகம் கிட்ட ஒரு துணியை போட்டு சுற்றுவாங்க. நம்ம ஊர் சாவிலெலாம் போனோன்னா கடைசியில் அந்த பாக்ஸை மூடுறதுக்கு முன்னாடி இல்லை முகத்தை மூடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, கடைசியாக முகத்தை பார்த்துக்கோங்க முகத்தை பார்த்துக்கோங்கன்னுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கடைசியாக அவர் முகத்தை பார்க்கணும் மூடுறதுக்கு முன்னாடி. அந்த பெண்கள்லாம் ஐயோ அழுதுகிட்டு அவர் முகத்துக்கு முத்து கூட கொடுத்துட்டு அந்த முகத்தை மூடி இருப்பாங்க. இதுதான் அவருடைய அடக்கத்துக்கு ஆயத்தம், அடக்கத்துக்கு ஆயத்தம். ரெண்டாவதாக அவர் அடக்கம் செய்யப்பட்ட விதத்தை நாம் பார்க்கலாம். 60வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். இவங்க பிரதான மெம்பர்ஸா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் தான் அவருடைய உடம்பை தூக்கியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒருத்தருக்கு கணம் பண்ணணும்னா அவங்க யார் எப்பேற்பட்டவங்கன்னு தூக்குவாங்க. சில நேரங்களில் அவங்கள ஆனர் பண்ணுறதுக்கு வந்து பெரியவங்க தூக்குவாங்க. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஒரு பக்கம் நெக்கதேமோ ஒரு பக்கம் யோசே பர்மித்தையான் அவருடைய கணம் பண்ணணும்னு சொல்லி அவருடைய உடம்பை தூக்கிட்டு போய் எங்கே வச்சாங்கன்னா, ஒரு கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறை. கண்மலையில் வெட்டி இருந்த எங்க இருந்துச்சு இந்த கல்லறை? மீண்டுமாக யோவான் 19:41 பார்த்தீங்கன்னா, இந்த கல்லறை எங்க இருந்துச்சு? அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்துல பக்கத்துல ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு கல்லறை. இன்னொரு நியூஸ் தெரியுமா, அந்த தோட்டமும் அந்த கல்லறை யாருது? நம்ம ஆளு தான், யோசேப்புது தான். அவருக்கு மனுஷன் எங்க பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி, தெருவெல்லாம் ப்ராப்பர்ட்டி. இந்த தோட்டமும் அவரு தான். அந்த இருக்கிற கல்லை பிரைம் லொக்கேஷனு அவர் மனுஷன் வாங்கி விட்டுருக்கிறார். எங்க பார்த்தாலும் அவருக்கு இடங்க தான். அந்த ஒரு கல்லறை இருக்குது, அந்த கல்லறைக்கு ஆப்போசிட்டா ஒரு அழகான தோட்டம். மேபி அந்த கல்லறை அவருக்காக, அவருடைய கல்லறைன்னு போட்டிருக்கு, அவருக்காக ரெடி பண்ணி இருக்கலாம், அவருக்காக ரெடி பண்ணி இருக்கலாம். இப்போ இயேசு கொடுக்குற, இயேசுக்கு அவர் கொடுக்கலாம். ஏன்னா இயேசுக்கு 3 நாள் தான் தேவை, அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கலாம். வேணா அந்த கல்லறை காலியானா அந்த எடுத்துக்கல. இன்னைக்கும் தோட்ட கல்லறையாக, காலி கல்லறையாக எருசலேமில் இன்னைக்கும் இருக்குது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமாக. யோசேப்புடைய கல்லறை, அந்த கல்லறைகள் கல்வெட்டாக வெட்டி இருக்கிறாங்கன்னு அந்த வசனம் சொல்லுது. யோசேப்பு கல்வெட்டாக வெட்டி இருக்கிறாங்க. ஒருவனும் ஒரு காலமும் வைக்கப்படாத புதிய கல்லறை வைக்கல. அந்த கல்வெட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஓட்டையா ஒரு கது மாதிரி பண்ணி உள்ள போய் வெட்டுவாங்க. ஃபுல்லா கல்வெட்டாக வெட்டி ஒரு சின்ன ரூம் மாதிரியே பண்ணிடுவாங்க. அந்த கல்லுக்குள்ள ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அங்க ஒரு ஸ்லாப் மாதிரி ஒரு பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு ஓட்டை ஒரு கிரேவ் என்கிரேவ் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் பாடியை வைக்குவாங்க. அந்த நல்ல துணியை சுத்தின பாடி அந்த இடத்துல வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கல்வெட்டாக அந்த கல்லினுடைய என்ட்ரன்ஸ் கூட ரொம்ப பெருசு இல்லை, சின்னதாக தான் இருக்கும். அதனாலதான் அந்த உயிர்த்தளம் போது அவங்க குனிஞ்சு பார்த்தாங்க, தே ஸ்டூப்டன்ஸா உள்ள பாடி இல்லையேன்னு குனிஞ்சு பார்த்து சின்ன ஓட்டை. அந்த 60வது வசனம் அதுக்குள்ளே எடுத்துட்டு போய் இயேசுவை இவங்க ரெண்டு பேர் பிடிச்சிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. அந்த ஸ்லாப் மேலே வைத்து விட்டு என்ன செய்கிறாங்க, 60வது வசனம் கடைசி பாகம் பார்த்தீங்கன்னா, கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனார்கள். ஒரு பெரிய கல்லை உருட்டி அதை வாசல் மூடும்படிக்கு, வேற எந்த என்ட்ரன்ஸும் இல்லை, இந்த வாசலை மூடும்படிக்கு ஒரு பெரிய கல்லை உருட்டி வைக்கிறாங்க. ஏன் உருட்டி வைக்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் அந்த கல்லறை ஓப்பனாக இருந்துச்சுன்னா பல மிருகங்கள் வரும் இல்லைங்களா, ஓநாய்கள்லாம் வந்து பாடியை இது பண்ணிடும். அது மாத்திரம் இல்லை, திருடர்களுடைய தொல்லை ரொம்ப, ஏன்னா நம்ம காலத்தின் மாதிரி அந்த காலத்துலேயும் ரொம்ப இருக்கிறவங்க ரொம்ப நெகாகிக அவங்கெல்லாம் ரொம்ப விரும்பினானா அதை வச்சிருவாங்க அவங்க கூடிய இல்லைங்களா. இப்போ கூட அப்படி செய்கிறது உண்டு, ஏதாவது ஒரு வேல்யூபுளாக வைக்கிறோம். அந்த திருடர்கள் அந்த காலத்தில் விட மாட்டாங்க, வந்து அதை எடுத்துக்குவாங்க. அது யாருமே துறக்காத படிக்க அதை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணணுன்றதுக்காக ஒரு கல்லை உருட்டி வைப்பாங்க, சாதாரண கல். அந்த வசனம் என்ன போட்டிருக்கு, பெரிய கல்லை, பிக் ஸ்டோன். அது டயாமீட்டர் வந்து 4-5 அடி இருக்கும், திக்னஸ் வந்து ஒரு 1 அடியாவது இருக்கும், ஒரு 10 இன்ச்சஸாவது இருக்கும், ரொம்ப திக்கு கல். அந்த கல் டிசைன் பண்ணுறது எப்படின்னா, அது மூடுறது ரொம்ப ஈஸி, திறக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்களேன். ஏன்னா அது மூடும் போது அவங்க டிசைன் பண்ணும்போது அது உருண்ட ஸ்லைடிங் டோர் மாதிரி, அதை உருண்டு அந்த கல்றைக்கு மே வெளியில் மேலே கொஞ்சம் தூக்கி வச்சுருப்பாங்க. அது கீழே பேக்கிங் ஏதாவது கல்லுகில் கொடுத்துருப்பாங்க, அது அந்த பேக்கிங் எடுத்தவுடனே அது உருண்டு வந்து மூடிக்கும். ஆனால் அது திறக்கணும்னா அது மேலே தள்ளணும், ரொம்ப கஷ்டம். ஒரு 5-6 பேர் 10 பேர் இருந்து பிடிச்சிக்கிட்டு தள்ளனா தான் அது முடியும், ஆனால் மூடுறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி தான் இவர் தனியாக 2 பேர் இருக்கும்போது அவர் ஈஸியாக மூடும் படிக்கு அந்த பேக்கிங் எடுத்தவுடனே அது உருண்டு வந்து மூடிக்கிச்சு. அது மூடுற விதம், அதை டிசைன் பண்ண விதம்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே எலி போகிறத விடுங்க, ஒரு பூச்சி கூட போக முடியாது. அது ரொம்ப டைட்டாக காற்று போகிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு க்ளோஸ் ஆகிரும், அது ஒன்றுமே உள்ளே போகாத பத்திரமாக இருக்கும்படிக்கு அதை செய்கிறாங்க. பராமரிப்பில் ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு கல்லறையை ஏன் ஏற்படுத்தியிருக்கிறாரு, இவங்க வந்து உடம்பை திருடிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு புரளையை ஏற்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம், சீஷர்கள் வந்து உடம்பை திருடிட்டு போயிடுவாங்கன்னு. எப்படி திருடிட்டு போயிடுவாங்க, ஏன்னா இதுக்கு ஒரே வழி இதை எடுத்துகிட்டு போகக்கூடியது அந்த வாசல் தான். ஃபுல்லாக சுற்றி கற்பாரு, பூமிகளையும் வர முடியாது, மேலே வேற எதையும் இல்லை, இது கற்பாறை, அது ஒரே என்ட்ரன்ஸ் தான், அதை திறந்தால் தான் திருடிட்டு போக முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அதில் ரோமன் செக்யூரிட்டி கார்டு இருக்கிறாங்க, எப்படி எடுத்துகிட்டு போக முடியும், முடியவே முடியாது. ஆகவே அந்த கல்லை புரட்டி வைக்கிறது தான் அவருடைய அடக்கத்தின் கடைசி செயல். நம்ம ஊரில் அடக்கம் பண்ணோம்னா மண்ணை போட்டு மூடிடுறோம் இல்லைங்களா, அதுதான் கடைசி செயலாக இருப்பதுன்னா இருக்கிற மாதிரி அவர் கல்லை அடக்கம் பண்ணுறாங்க. எந்த விதமான ஆடம்பரமும் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாத ஒரு அடக்கம் அடக்கம். நம்ம ஊரில் எத்தனையோ ஆடம்பரம் நடக்கிற மாதிரி என்ன மியூசிக்கு ட்ரம்மு போட்டு ஒரு அடக்கம் பண்ணும்போது என்னென்ன சவுண்டு இல்லைங்களா, சாவு குத்து போட்டுக்கிட்டு ட்ரம்ஸை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ன மாதிரி அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் இவருடைய அடக்கம் பாருங்கள், வெரி சைலண்ட். இந்த உலக என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்து அல்லன்னு சொன்ன ராஜா அமைதலோடு அவருடைய அடக்கத்தை நாம் பார்க்கிறோம், அவருடைய அடக்கத்தின் ஆயத்தத்தை பார்க்கிறோம், அவருடைய அடக்கத்தை பார்க்கிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய முடிவா, இதுதான் இவளோடு முடியப்போதா? யோசேப்புடைய கல்லறைக்கு தேங்க்ஸ், நிக்கோதேமுடைய 100 ராத்தலுக்கு தேங்க்ஸ், ஏன்னா அதெல்லாம் அந்த கல்லறை வெறும் 3 நாளைக்கு தான், அந்த ராத்தல் யூஸில் 100க்கு எடுத்துகிட்டு வந்ததாலும் அப்ரிஷியேட். ஆனால் அந்த பாடியை கெடுறதுக்கு வாசல் வர்றதுக்குள்ளே அவர் எந்திரிச்சிருவார், அதனால் அதுவும் ஒன்றும் யூஸ் இல்லை, எல்லாம் இதோடு முடிய போகிறது இல்லை. அடுத்ததாக கடைசியாக அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆயத்தத்தை பற்றி சொல்லுது, அடக்கத்தை பற்றி சொல்லுது, கடைசியாக அந்த அடக்கத்துக்கு இருந்த சாட்சிகள், சாட்சிகள். 61வது வசனம், அங்கே மகதலீனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். இந்த ரெண்டு பெண்கள், ரெண்டு மரியாகள், மகதலீனா மரியா, யாக்கோபுடைய தாய் மரியா, ரெண்டு பேரும் சும்மா அங்கே பார்த்துட்டு போல, என்ன போட்டிருக்கு, அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் நினச்சி பார்க்க கண்டினியூஸாக கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யோசேப்பு நெக்கதேமு புறப்பட்டுட்டாங்க கல்லை மூடிட்டு. ஆனால் இவங்க போகலை, இந்த லேடிஸ் யோசிச்சு பாருங்கள், மகதலீனா மரியா போகலை, ஏன் போகலை, அவள் யோசிச்சிருப்பான் நான் எங்கே போகிறது, எங்கே போகிறது, என்னை ஏழு பிசாசுலேருந்து காப்பாற்றின என் ஆண்டவர், இவர் காப்பாற்றின எந்த நாளில் காப்பாற்றினாரோ அந்த நாளில் இருந்து நாய் மாதிரி அவர் பின்னாடி, அவரை விட்டால் வேறு இல்லை, கல்யாணம் இல்லை, புள்ள இல்லை, யாரும் இல்லை, தன் அன்பை வேறு எங்கேயுமே பங்கு போட்டுக்காமல் இயேசுவை பின்பற்றி வந்தவர் கடைசி வரைக்கும். எங்கே போவாள் அவள் யோசிச்சு அங்கேயோ உட்காந்துட்டு. சில நேரங்களில் நமக்கு ரொம்ப நெறியும் இறந்துட்டாங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்லை இறந்துட்டாங்கன்னா அந்த கல்லறையை விட்டு போவே மாட்டாங்க அவங்க, அது மேலேயே கூட படுத்துக்குவாங்க. அடுத்த நாள் சில நேரங்களில் யாரோ ஒருத்தர் தெரிஞ்சு எங்கம்மா போனேன்னு தேடிட்டே போனால் அந்த அம்மா கல்லறை மேலே போய் படுத்துருக்குதாரு, போவே முடியாது. அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு மரியா மகதலியை, நான் மரியா எங்கே போவேன், இதானா முடிவு, இவ்வளோ பேசினாரே, இவரை பின்பற்றணுமே, எல்லார் மாதிரி இவரும் இறந்து போயிடுவாரா, இவருடைய கதையும் முடிஞ்சிருமா, நான் இன்னுமே எதுக்கு வாழணும், எனக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பெண். அந்த அம்மாவுக்கு தெரியல உயிரோடு எழும்ப போகிற, உயிரோடு எழுந்தவன முதல் மீட்டிங் யார்கிட்ட, இந்த பெண்ணுக்கு தான் காட்சி. இவ தான் அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலனாக இருந்து என்ன ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு வாழ்க்கை, இயேசுவை பின்பற்றி வரும்போது எவ்வளோ உயர்த்தினார் தெரியுமா, ஒன்றும் இல்லாத பெண், பைத்தியம் பிடிச்ச பேய் பிடிச்ச பெண், இயேசுவை பின்பற்றினதற்கு உலகத்துக்கே சுவிசேஷ செய்தியை கொண்டு வர்றது இவ தான். பாவம் மரணம் ஒரு பெண்ணினால் வந்தது, உயிர்த்தெழுதல் செய்தியும் ஒரு பெண்ணினால் வந்தது. அந்த பெண் இந்த பெண்ணு தான், அதில் உலகத்துக்கே உயிர்த்தெழுதல் செய்தி கொண்டு வருகிற பெண்ணாக மகதலீனா மரியா. இந்த ரெண்டு பேரை ஏன் ஆண்டவர் போட்டிருக்கிறாரு, வெளியே உட்கார்ந்துருக்கிறாங்க, இதான் அவருடைய அடக்கத்தின் கடைசி நிகழ்ச்சி, ஏன் போட்டிருக்கிறாருன்னா, ரொம்ப முக்கியம் இல்லாத மாதிரி ஒரு வசனம் தெரிஞ்சாலும் அடுத்ததாக அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தி வரும்போது இந்த ரெண்டு சாட்சிகளும் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ரெண்டு பெண்கள், இயேசு கலிலேயாவிலிருந்து ஆரம்பித்து அவரை தொடர்ந்து பின்பற்றி வந்த பெண்கள், அவர் கொல்கத்தா போகும்போது அவர் பின்னாடி தான் வந்தாங்க, அந்த ரோட்டு வழியாக அவர் சிலுவையை தூக்கிட்டு போகும்போது அவர் பின்னாடியே வந்தவங்க, அவர் சிலுவையில் அறையும் போது அங்கேயே நின்று தூரத்தில் இருந்து பார்த்த பெண்கள், அவர் இறக்கிறத பார்த்தாங்க, அவர் வந்து அந்த சோல்ஜர் வந்து சமட்டி எடுத்துகிட்டு வந்து எலும்பு உடைக்க வரும்போது அவர் செத்துட்டார்னு பார்த்து ஈட்டியை எடுத்து குத்தி ரத்தமும் தண்ணீரும் வந்ததை பார்த்த பெண்கள், அவர் வந்து அதுக்கப்புறம் யோசேப்பும் நெக்கதேமும் வந்து அவர் உடம்பை இறக்கி சுற்றி அடக்கத்தின் ஆயத்தத்தெல்லாம் பண்ணி கல்லறைக்குள்ளே வைத்து கல்லை உருட்டி அவங்க எல்லாரும் போயிட்டாங்க, ஆனால் இந்த பெண்கள் தொடர்ந்து இருந்த பெண்கள். இது ஏன் ரொம்ப அவசியம், ஏன் ரொம்ப அவசியம், ஏன்னா அடுத்த அதிகாரம் 28வது அதிகாரம் முதல் வசனம் படிங்களே, அவர் உயிர்த்தெழுதலின் முதல் நாளில் யார் வருதுங்க,
ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விழுந்து வருகையில் மகதலேனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள்.
பாருங்களேன், இவங்க ரெண்டு பேர் தான், இவங்க ரெண்டு பேர் தான், இந்த ரெண்டு பேர் அங்க வந்து அந்த தேவ தூதர்கள் இறங்கி வர்றதையும் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை உருட்டப்பட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று அறிவிக்கிறதையும் கேட்ட பெண்கள், இந்த ரெண்டு பெண்கள் தான் போய் உலகத்துக்கெல்லாம் சுவிசேஷ செய்தியை, உயிர்த்தெழுதல் செய்தியை கொண்டு பேர் பெண்கள். ஏன், இந்த பெண்கள் கண்ணால் கண்ட உண்மை உள்ள சாட்சிகள், உயிர்த்தெழுதலுக்கு உண்மை உள்ள சாட்சிகள், பிரதான சாட்சிகள், முதல் சாட்சிகள், the first and witness nu kannal kanda saatchigal inda pengal vande ivunga poi avar uyirthalidal devathudan seidhi ellam kettu povumbodhu yesu thame ivargalukku darshanam aavar ay good morning ladies nuvar uyirthalinda aandavar paathittu avanga vaalthuvar vaalthittu nadunadingi odi poi ella seesargalukku ivunga dhaan solluppa adhisyamana saatchigal paarengla. இந்த பெண்கள் ஏதோ ஒரு சில்லி உணர்ச்சி வசப்பட்ட பெண்கள் இல்லை, ஏதோ தாங்கள் பார்த்து கனவுல பிரமிப்புல போய் ஒரு கட்டுக்கதையோ ஒரு தேவையில்லாத கனவுகளையோ போய் அறிவிக்கிற பெண்கள் இல்லை. இந்த பெண்கள் உண்மையான கண்ணால் கண்ட சாட்சிகள். ஏன்? ஆரம்பத்திலிருந்தே இயேசு கிறிஸ்து மரணத்தை முழுமையா பார்த்தவங்க. கலிலியாவை தொடங்கி அவருடைய விசாரணை, அவர் சிலுவையில் அறையப்படுறது, அவர் செத்தது, செத்து அவர் அடக்கம் பண்ணி கல்லறையில போட்டு கல்லு மூடி எல்லாரும் போன பிறகும் கடைசி வரைக்கும் இருந்து அடுத்த நாள் கொஞ்ச நேரம் தான் போனாங்க, ஓய்வு நாள் முடிஞ்ச பிறகு திருப்பி வந்த பெண்கள். இவங்க கண்ணால் கண்ட சாட்சியாகத்தான் உலகத்துக்கு அவருடைய உயிர்த்தெழுதலை அறிவிக்கும் போது இவர்களுடைய சாட்சி நேர்மையும் நம்பத்தக்க நம்பகத்தன்மையும் பயங்கரமா இருக்கிறது. புரியுதுங்களா? எல்லாத்தையும் பார்த்த பெண்கள். வேற என்ன தெரியும்? முதல்ல அவர் இறந்தார்னு எப்படி தெரியும்? எல்லாம் அடக்கம் எல்லாம் பார்த்த பெண்கள். அவர்களே வந்து எங்கள் கண்ணால் பார்த்தோம் அவர் உயிரோடு எழுந்தார்னா ட்ரெமெண்டஸ் வேலிடிட்டி அவங்களுடைய சாட்சிக்கு, தெரியுமா? அதனால தான் அந்த ரெண்டு சாட்சிகளை சொல்லி அந்த பகுதி நமக்கு முடியுது. அந்த பகுதி பாருங்களேன், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய அடக்கத்திலையும் அந்த ரெண்டு பெண்களை வைத்திருக்கிறார். அந்த ரெண்டு பெண்களுடைய உண்மைத்தனத்தை ஆண்டவர் கனம் பண்ணும்படிக்கு முதல் அவர்களுக்கு தான் காட்சி கொடுக்கிறார். முதல் இயேசு கிறிஸ்துவை கண்ணால் கண்ட சாட்சிகள். இந்த இதுக்கப்புறம் வந்து அந்த யூதர்கள் சொல்ல போறாங்க, இந்த சீஷர்கள் வந்து இயேசுடைய இது உடம்பை திருடிட்டு போய் அவர் உயிர்த்தெழுந்தார்னு ஒரு கட்டுக்கதை கத்துனாங்கன்னு. அது இருக்கவே முடியாது. ஏன்? முதல்ல இந்த உயிர்த்தெழுதல் செய்தியை சொன்னது யாரு? சீஷர்கள் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்த இந்த பெண்கள் இதை போய் சொல்லும் போது அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? நம்பவே இல்லை, நம்பவே இல்லை. பாருங்களேன், இந்த பெண்களை நம்பவே இல்லை. முதல்ல சொன்னது இந்த பெண்கள் தான். இந்த பெண்களுக்கு சூதுவாதோ திறமையா போய் சொல்ல கூட வராது. இதுங்களுக்கு சாதாரண பெண்கள், கண்ட உண்மையா பேசுற பெண்கள். இவங்களை நம்பலாம். உண்மையை தவிர வேற ஒன்றும் பேச முடியாத தெரியாத பெண்கள், பார்த்ததை சொல்ற பெண்கள். அந்த பெண்கள், ரெண்டு பெண்கள் ஆண்டவர் கனம் பண்றாரு அவங்களுடைய சாட்சியை. அவங்க வாயில உண்மையை தவிர வேற வராது. எல்லாத்தையும் ஆரம்பத்திலேருந்து பார்த்த பெண்கள் அவங்களுடைய சாட்சியை தான் எல்லாருக்கும் போய் அறிவிக்கிறத பார்க்கிறோம். நாம் முதல் பிரதான சாட்சிகள், முதல் பிரதான சாட்சிகளாக பார்க்குறோம். ஆகவே இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அவருடைய அடக்கத்தை ஆயத்தத்தை பார்த்தோம், அவருடைய அடக்கத்தை பார்த்தோம், அதுக்கு இருக்கிற அந்த அடக்கத்துக்கு ரெண்டு சாட்சிகளை நாம் பார்க்குறோம். அடுத்ததாக பரிசுத்தாவியானவர் மத்தேயை பயன்படுத்தி இந்த பரிசேயர்களையோ யூத தலைவர்கள் போய் அவங்க செய்கிற ஒரு காரியம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வெறும் விசுவாசிக்கிறவர்கள் சாட்சி இல்லை, அவரை நம்பாதவர்களும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக வரும்படிக்கு அவங்களே ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறாங்க. அது அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இதில் என்ன பார்க்குறோம்? ஆண்டவருடைய அடக்கத்தின் ஆயத்தம், அவருடைய அடக்கம், அந்த அடக்கத்துக்கு சாட்சிகளை நாம் பார்த்துருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி அவர் தாழ்மை பட்டார்னு பார்க்குறோம். இஸ் ஹியூமிலியேஷன் பார்க்குறோம். அது ஒரு நிலையில தாழ்மைப்படலை. அவர் தெய்வமா இருந்தாலும் மனுஷனானது மிகப்பெரிய தாழ்ச்சி. அதுக்கப்புறம் இறங்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஏழையா பிறந்து ஏழையா வாழ்ந்து அவருடைய தாழ்ச்சியின் உச்சக்கட்டம் எதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாம் சொல்றோம் அவர் சிலுவையில செத்து மரித்தது தான். ஆமா, அது பெரிய தாழ்ச்சி தான். ஆனா அதை விட ரொம்ப தாழ்ச்சி, அதை விட ஒரு தாழ்ச்சியின் உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? அவருடைய அடக்கம் தான். அவருடைய தாழ்ச்சியின் உச்சக்கட்ட அடிப்படை நிலைமை என்ன தெரியுமா? அவருடைய அடக்கம் தான். த ஹியூமிலியேஷன், த பாட்டம் லெவல், த கிளைமேக்ஸ்னுவாங்க இங்கிலீஷில். அவருடைய தாழ்ச்சியின் மிக தாழ்வான நிலை அவருடைய அடக்கம். ஏன் அடக்கம்? பாருங்களேன், ஒரு மனுஷன் செத்து போகிறது தான், செத்து போய் அவன் அடக்கம் பண்ணப்படுறது ஒரு விதத்தில் ஒரு அவமானமான ஒரு காரியம்தான். இயேசு கிறிஸ்து அதுலேயும் அவர் அந்த நம்மளை அடையாளம் காட்டிக்கிறத பார்க்குறோம். மனிதர்களுடைய பார்வையில் யோசிச்சு பாருங்க, செத்து போயிட்டார் இயேசு கிறிஸ்து. மனிதர்களுடைய பார்வையில் செத்து ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டார். என்னென்ன பேசினார், என்னென்ன பண்ணார், என்னென்ன பேசினார். அவருடைய சரீரம் இப்போ கல்றையில் செத்த பிணமாக, அசைவில்லாத, கண்ணு கூட துறக்காத, வாய் கூட துறக்காத, தோலெல்லாம் காஞ்சி போய் யாருமே இல்லை. என்ன ஒரு தாழ்ச்சி, தேவகுமாரனுடைய தாழ்ச்சியின் உடைய கிளைமேக்ஸ் அவருடைய அடக்கங்க. தன்னுடைய சத்துருக்கள் மாத்திரம் இல்லை, தன்னை நம்பின மக்களும், எம்மா ஊருக்கு போன மக்கள் என்ன சொன்னாங்க, அவர் எவ்வளோ நம்பணும், இவர் தான் நமக்கு விடுதலை, ஆனால் செத்து போயிட்டார், செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டுட்டார். அதுதான் அவருடைய லோவஸ்ட்டு தாழ்மையான நிலை. மனிதர்களுடைய பார்வையிலையும் உலகத்தின் பார்வையிலையும் தோல்வியான போன நிலை. இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் முடிவா? அன்ற நிலைமைக்கு அவர் போயிட்டார். ஏன் இந்த தாழ்ச்சி, இந்த அளவுக்கு ஏன் தன்னை தாழ்த்தினார், ஏன் இந்த அளவுக்கு போகணும்னா, உங்களையோ என்னையோ ரட்சிப்பதற்காக அவர் கொடுக்க வேண்டிய கடைசி விலை இதுதான். இந்த அளவுக்கு தன்னை தாழ்மைப்படுத்தணும், நம்மளை ரட்சிக்கணும்னா, தன்னை அடக்கம் பண்ற அளவுக்கு உடம்பா செத்த பெணமா ஜீவாதிபதி அவர் தான். எல்லோருக்கும் ஜீவன் அவருக்குள்ளதான் போது, ஆனா செத்த பெண மாதிரி ஆகி அவர் கூட ஒண்ணுமே செய்ய முடியாது. மற்றவங்க வந்து அந்த உடம்ப தூக்குனாத்தான், தூக்கி எடுத்துட்டு போய் கல்லறையில வச்சு அந்த பெணமா வைக்கிற அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரே, கல்லறைக்குள்ள போற அளவுக்கு அடிமத்தனத்துக்கு தன்னை ஏன் தாழ்த்தினாரு? ஏன்னா அந்த அளவுக்கு அவரு உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு அவருக்கு விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, தன்னை தாழ்த்த வேண்டியதா இருந்துச்சு. உங்களைய எண்ணியும் மிக உயர்வான உச்சத்துக்கு உயர்த்துவதற்கு மிக அடிமட்டத்துக்கு தன்னை தாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், அவருடைய கிளைமேக்ஸ் ஆஃப் ஹியூமிலியேஷன். ஏன்னா இதுக்கப்புறம் அவருடைய உயர்ச்சியை தான் பார்க்க போறோம். அவருடைய தாழ்ச்சியின் அடிமட்டம் வந்து அவருடைய அடக்கங்க, அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு பக்கம் மனிதர்களுடைய பார்வையில் அவருடைய அடக்கம் அவருடைய தாழ்ச்சியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பரலோகத்தின் நிலைமையில யோசிச்சு பாருங்க. சும்மா நான் கற்பனை தான் பண்றோம், இதில் வேதத்துலலாம் இல்லை. நான் யோசிச்சு பார்க்குற முதல் தடவை இயேசு கிறிஸ்துவுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகுது. எப்படி இருக்கும் அந்த காட்சி, உன்னால் யோசிக்க முடியுமா? கூடயோ யார் போறாரு? இயேசுவோடு அந்த லக்கி ஃபெலோ, அந்த ரைட் ஹேண்ட் ஸ்திருடர் சொல்லிட்டார் இல்லையா, இன்னைக்கு நான் போகும்போது உன்னை கூப்பிட்டு போறேன்னு. அவர் கூட போயிட்டு இருக்கான் ஜம்முன்னு பரலோகத்துக்கு. ரெண்டு பேரும் பரலோகத்துக்கு போறாங்க. உன்னால் யோசிக்க முடியுமா? மூணு அரௌண்ட் 3:00 ஃப்ரைடே, முதல் தடவை இயேசு கிறிஸ்து மனிதன் ஆன பிறகு. இதுக்கு முன்னாடி பரலோகத்தில் அவர் இல்லை, அப்படி இதுக்கு முன்னாடி தெய்வமாக தான் இருந்தார். ஆனால் கன்னிமரியாவுக்கு பிறந்து 33 வருஷம் வாழ்ந்து முதல் தடவை தேவகுமாரன் மனித ஆத்மாவோடு பரலோகத்துக்கு போற, பரலோகத்தில் காட்சி அளிக்கிறார். உன்னால் யோசிக்கப்பட முடியுமா எப்படி இருக்கும் அந்த காட்சி? என்ன யோசிச்சிங்கன்னா, பரலோகத்தின் பிரபு மரணத்தை எல்லாம் ஜெயித்து மனிதனுடைய சாயலாக வந்திருக்கிறார். ஆனால் அது டெம்பரரி தான் விசிட். ஏன்னா 3 நாள் திருப்பி அவர் வந்துடுவார். இங்கே வந்து சரீரத்தை எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டிய வேலை இருக்குது. ஆனால் எப்படி இருக்கும் அந்த காட்சி? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆதாமிலிருந்து ஆப்ராமு, தாவீது, தானியல், யோபு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ப்ரீ புக்டு சீட் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து மரித்தா தான் அவங்களுக்கு பரலோகம் கேரண்டி. ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்கில் போயிருக்காங்க, அட்வான்ஸ் புக்கிங்கில் போகிற மாதிரி. அவங்க இயேசு அவங்களுக்கு ரட்சிப்பை மீட்டு வாங்கி சம்பாதிச்சு பரலோகத்துக்கு வர, அவங்கள ஆவியால் தானே இருக்கிறாங்க, அங்கே அவங்களுடைய சரீரெல்லாம் பூமியில் இருக்கு. ஆவி வரும்போது எப்படி இருக்கும் என்னெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது. சில நேரங்களில் இந்த ஸ்டேடியம்லலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வரும்போது, இல்லை ஒரு சூப்பர் ஸ்டார் வரும்போது, பேயா நாயா கத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஐயோன்னு கத்துவாங்க, பேய் பிடிச்ச மாதிரி கத்துவாங்க, ஐயோ வெறி பிடிச்ச மாதிரி. எப்படி புகழ்ந்திருப்பாங்க இயேசுவை, உங்களால் யோசிக்க முடியுமா? தானியல், இவர், தாவீது, மோசே எல்லாம் ஆனந்தத்தோடு, சாலமன் ஆனந்தத்தோடு கத்தியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் தேவ தூதர்கள், அவங்களுடைய டார்லிங் இவர் தான், கிரைஸ்ட் பை ஹையஸ்ட் ஹெவன் அடோட், அவரை புகழ்ந்துக்கிட்டு தான் நித்தியமாக இருந்தாங்க. அவர் போய் தாழ்ச்சி அடைந்து கெச்சமனெல்லாம் அவர் பட்ட வருத்தத்தை அந்த தேவதூதர்லாம் பார்த்து, ஒரு தேவதூதன் ஆண்டவர் கட்டளையோடு ஓடியே வந்தார், வந்து அவருக்கு உதவி செய்தார். சிலுவையில் பட்ட பாடு எல்லாம் முடித்து வரும்போது அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம், பா இடி இடிக்கிற மாதிரி போற்றுதலோ நன்றியும் வரவேற்போம், வாருங்கள் ராஜாதி ராஜாவேன்னு அவரை வரவேற்றுக்கிட்டு. இன்னும் நான் எந்த வார்த்தையில் சொல்கிறது, பிதா அவரை எப்படி வரவேற்பார். நம்முடைய மகன் யாராவது போய் மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு வந்தான்னா, நம்ம ஊரில் போய் ஒரு ஆஸ்கர் வாங்கிட்டு வராங்க, என்ன வரவேற்பு அவங்களுக்கு இல்லைங்களா. வெளியூரில் போய் கிரிக்கெட் ஆடிட்டு வென்று வந்தால் என்ன வரவேற்பு. என் புள்ள போய் மாபெரும் சாதனை பண்ணிட்டு வரும்போது பிதா அவரை பார்க்குறார். ஐயோ கேட்கணுமே, முதல் தடவை பிதா குமாரன், பிதா பரிசுத்தாவி, மனுஷ சாயல் கொண்ட குமாரனுடைய சந்திப்பு பரலோகத்தில் நடக்குது. ஆனந்தமே பேர் ஆனந்தமே இருந்திருக்கும். இடி முழக்கத்தின்படி துதிகள், பேரானந்த பிரகாசம், அங்கே தான் பண்டிகை. பண்டிகை அவருடைய உயர்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஓகே, இயேசு கிறிஸ்துடைய மிக தாழ்ச்சியான ஒரு நிலைமை மறக்கக்கூடாது, அவருடைய அடக்கம். பணமாக கல்லறைக்குள்ள போனாரு உங்களுக்கும் என்னையுக்கும் முழுமையான ரட்சிப்பின் விலையை கொடுப்பதற்காக. அதே நேரத்தில் தான் மிக உயர்ந்த உயர்ச்சி பரலோகத்திலேயே இருந்திருக்கும். என்ன பாடங்களை படிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரங்களில்? பயன்பாடு என்ன படிக்கலாம் இதுல இருந்து? நம்ம படிச்சுக்கிற பாடங்கள் என்ன? முதலாவது ஒரு வரலாற்று பயன்பாடு. ஒரு வரலாற்று பயன்பாடு பாருங்க, உங்களுடைய ரட்சிப்பு என்னுடைய ரட்சிப்பு வந்து வரலாற்றின் உண்மையின் அடிப்படையில் இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டோம் நம்புறோம், நம்முடைய ரட்சிப்பு எந்த அடிப்படையில் இருக்குதுன்னா, வரலாற்றின் உண்மை, தவறழைக்காத வேதத்தில் போட்டிருக்கிற வரலாற்றின் உண்மையின் அடிப்படையில் இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக மூணு உண்மைகள். இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த மூணு உண்மையில தான் நம்முடைய நித்திய நம்பிக்கை இருக்கு. தெரியுங்களா உங்களுக்கு? நம்மளுடைய நம்பிக்கை ஏதோ ஒரு கட்டு கதையிலையோ ஒரு உணர்ச்சியிலையோ, உணர்ச்சி வசப்படுறதுனால நம்மளுடைய நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒரு பாரம்பரியமா மனிதர்கள் ஒரு வெறி பிடிச்சி ஏதோ ஒரு கட்டுக்கதையோ ஒரு புராணமோ எழுதுனதுல இல்லை, வரலாற்று உண்மை. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த மூணு வரலாற்று உண்மைகளை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி, நம்ம இருதயத்தில் பயன்படுத்தி தான் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் பரிசுத்தமாக்குதலோ பரலோகத்தையும் கொடுக்கிறார். எது அடிப்படையில்? அந்த வரலாற்று உண்மையில். அந்த வரலாற்று உண்மைகள் இல்லாம இருந்துச்சுன்னா, அந்த வரலாற்று உண்மைகள் பொய்யோ, அந்த வரலாற்று உண்மைகளை எடுத்துட்டோம்னா நம்முடைய ரட்சிப்பே விழுந்து போவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் பவுல் என்ன சொல்றாரு 1 கொரிந்தியர் 15, இயேசு கிறிஸ்து உயிரோடு எலும்பு இல்லைன்னா நீங்கள் உங்க இன்னும் உங்க பாவங்களில் இருக்கிறீங்க, உங்களுடைய விசுவாசமும் விருது. ஆகவே தான் சரித்திரம் முழுவதுமாக இந்த வரலாற்று உண்மைக்காக சப மக்களும் சரி விசுவாசிகளும் சரி உயிரை கூட கொடுக்கறதுக்கு துணியல. உயிரை கூட கொடுக்கறது. இயேசு மெய்யாகவே செத்தாரு, மெய்யாகவே அடக்கம் பண்ணப்பட்டார், மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். என்ன நடக்குது? இதை தெரிஞ்சுக்கிற பிசாசு எப்ப பாரு இந்த உண்மைகளை கெடுக்கத்தான் பார்ப்போம். எல்லா நூற்றாண்டுலயும் அவன் சொல்ற பொய், மக்களை குழப்புற ஒரு உண்மை என்னன்னா, ஒரு பொய், இயேசு கிறிஸ்து மரிக்கல. ஒரு சூன் மயக்க தியரின்னு இருக்கு, சூன் தியரின்னு வாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் சிலுவையில் அவர் பட்ட பாடுல உண்மையாகவே சாவில அவர் கோமால போயிட்டார், மயக்கம் அடிச்சிட்டார், அவர் செத்துட்டாரு நினைச்சு அவர் கல்லறையில வச்சுட்டாங்க, 3 நாளுக்கு அப்புறம் தெளிஞ்சு அவர் வந்துட்டாரு. அப்படி இருக்கு தெரியுமா? எங்கெங்க சொல்றாங்க? முஸ்லிம்ஸ் அதைத்தான் சொல்றது. கேட்டு பாருங்க, முஸ்லிம்ஸ் அதை தான் சொல்றது. ஏன் முஸ்லிம்ஸை விடுங்க, நிறைய வெளியில நீங்களாம் போய் பார்க்கறது இல்லை, நிறைய பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸும் அதுதான் சொல்றது. தெரியுமா உங்களுக்கு? வில்லியம் பார்க்லேன்னு சில பேர் நல்லா பைபிளை பத்தி எல்லாம் பேசுவாங்க, எழுதுவாங்க, ஆனா இதை நம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா நீங்க பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறது, பரலோகத்துக்கு போறது, நரகத்தை தப்பிக்கிற எந்த அஸ்திபாரத்தில் இருக்குன்னா, இயேசு மெய்யாகவே மரித்தார் என்ற அஸ்திபாரம். அதை நம்ம விட்டுட்டோம், நம்ம ரட்சிப்பே இல்லை, நம்ம ரட்சிப்பே இல்லை. பாருங்களேன், இயேசு மரிக்கலைன்னா, அவர் வெறும் மயங்கி தான் விழுந்தாருன்னா, இயேசு அப்போ இயேசு நம்முடைய தேவனுடைய நீதிக்காக பரிகாரத்தை செலுத்தி அவர் மரிக்கலை. நமக்கு உண்மையான பரிகாரம் நடக்கலை, நம்ம பாவங்களுக்கு பரிகாரம் நிறைவேற்றப்படலை. இயேசு மரிக்கலைன்னா அவர் உயிரோடமும் எழும்பலை. ஆகவே நம்முடைய நம்பிக்கையெல்லாம் பொய். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே நமக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. இது வரலாற்று உண்மை, மறுக்க முடியாத உண்மை என்பதற்காக வேதம் எவ்வளோ தெளிவாக நுணுக்கமாக எத்தனை சாட்சிகள் வைத்து நமக்கு சொல்றதை நம்ம கவனிக்காமல் இருக்கக்கூடாது. உங்களை வேற யாராவது நாளைக்கு வந்து குழப்ப போகும்போது இந்த சத்தியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுக்க முடியாத உண்மை இயேசு மரித்தார். என்ன சாட்சிகள்? எவ்வளோ தெளிவாக வேதம் எத்தனை சாட்சிகள்? முதலாவது அந்த நூற்றுக்கு அதிபதி அவர் மரித்த விதத்தை பார்த்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னவன். அடுத்தது அந்த சோல்ஜர்ஸ், அவன் சம்மட்டி எடுத்துட்டு வரான் இயேசுவை எலும்பு முறிக்கணும்னு. என்ன ஆச்சு? செத்துட்டான்னு பார்க்குறான். சரி, செத்துட்டான்னு சும்மா இருந்தானா? ஈட்டியை எடுத்து குத்தி ரத்தமும் தண்ணீரும் வருது. அது ஒரு சாட்சி. பிலாத்து அந்த உடம்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? விசாரிக்கிறார். ரோமன் டெத் சர்டிபிகேட்டை கொடுத்து மெய்யாகவே அவர் இறந்துட்டார்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் பாடியை கொடுக்கிறார். ஏன் இந்த நெக்கோதேமோ யோசேப்பு வாலிபருங்களா? ஒன்றும் விவரம் தெரியாதவங்களா? பெரிய அனுபவசாலிங்க, நிறைய அனுபவம் இருக்கிறவங்க, டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் அந்த காலத்தில் பரிசெய்யருங்க. இவங்க அவர் பாடியை ஹேண்டில் பண்ணுறாங்க, சுற்றுறாங்க, இந்த தைலத்தெல்லாம் போட்டு கழுவுறாங்க, பாடியை தூக்கிட்டு போய் கல்லறைக்குள்ளே வைக்கிறாங்க. அவருக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் உயிர் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது? யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சமாவது உயிர் இருந்தால் தெரிஞ்சிருக்காது? தங்களுடைய எதிர்காலத்தையும் பேரையும் தேசத்தையே எதிர்த்துக்கிட்டு இவரை அடக்கம் பண்ணணும்னு வந்திருக்கிறாங்க. இவங்க போய் ஒரு மயக்கம் அடித்து அவங்கள போய் அடக்கம் பண்ணுவாங்களா? அடக்கம் பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். இந்த அவரு மயக்கமா இருக்கிறாரு, அதை போய் அடக்கம் பண்ணுவாங்களா? இன்னும் அவரை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணதை பார்க்கிறோம். அந்த அடக்கம் பண்ண அந்த கல்லறையும் பாருங்களேன், மூச்சு கூட அடைக்க முடியாது உள்ள வச்சுட்டோம்னா. கொஞ்ச நேரம், ஒரு மூணு நாள் விடுங்க, மூணு மணி நேரம் இருக்க முடியாது மூச்சை பிடிச்சிக்கிட்டு. அங்கேயே இறந்துருவாங்க. அந்த கல்லறையில், அப்பேற்பட்ட கல்லறையில் அவர் இருந்தார். அதையெல்லாம் நமக்கு, அது மாத்திரம் இல்லை, சன்னித்திரியம் சங்கமே இதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க இயேசு மெய்யாகவே இறந்தாருன்றத. இறந்தார், அதுக்காக அவர் காவல் போடுங்கன்னார். ஒரு பாடியை தூக்கிட்டு போயிட போகிறாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய அடக்கம் அவர் மரித்ததுக்கு உண்மையான டெத் சர்டிஃபிகேட். மெய்யாகவே இயேசு மரித்தார், அவருடைய அடக்கமும் செய்யப்பட்டார். அவருடைய அடக்கம் பப்ளிக் அறிவிப்பு, அவர் மெய்யாகவே மரித்தார். அது தீர்மானமாக சாட்சிகளோடு உறுதிப்பட்டதாக மறுக்க முடியாத சத்தியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மரித்தார். தவறலைக்காத வேதத்தின் அந்த சாட்சியில் நம்முடைய நித்திய நம்பிக்கையை போட்டு நாம் நம்பலாம். அவர் மரித்தார், என் பாவத்துக்கு முற்றிலுமாக பரிகாரம் செய்த தேவன் மெய்யாகவே அவர் மரித்தார். எல்லா பழையற்பாடு தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும்படி அவர் மரித்தார். அதுங்களா, எல்லா தீர்க்க தரிசனங்கள், நம்முடைய நம்பிக்கை வந்து நேத்தோ முந்தா நேத்தோ சொன்ன ஒரு நாலு கதைகளை வச்சு இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மதவெறி பிடிச்சவங்க சொன்ன நம்பிக்கை இல்லை. ஆதியாமத்திலிருந்து முழு பழையற்பாடில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் இருக்கு நம்முடைய சுவிசேஷ நம்பிக்கை. அதனால தான் பவுல் சொல்லும் போது வேத வாக்கியங்களின் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன். பாருங்களேன், ஸ்ட்ராங் ஃபேத். ஆகவே நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மரித்தார்ன்றதுக்கு இந்த வசனங்கள், அவருடைய அடக்கம் பெரிய சாட்சி. ரெண்டாவதாக ஒரு சுவிசேஷ பயன்பாடு, வரலாற்று பயன்பாடை பார்க்கிறோம், சுவிசேஷ பயன்பாடை ஒன்று பார்க்கணும். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரானால் வேதம் என்ன சொல்லுது? இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது அவரோடு நாம் பிரிக்க முடியாத விதத்தில் இணைக்கப்படுகிறோம். அப்படின்னும் போது இயேசு சாகும்போது நாமளும் செத்தோம், அவர் அடக்கம் பண்ணப்படும் போது நாமளும் அடக்கம் பண்ணப்பட்டோம், அவர் உயிர்த்தெழும் போது நாமளும் அடக்கம் பண்ணப்பட்டோன்னு ரோமர் 6வது அதிகாரம் நமக்கு சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது? அவர் எதற்காக மரித்தார்? நம் பாவத்துக்காக மரித்தார். நம்முடைய பாவத்தை, நம்முடைய பாவங்கள் தான் அவரை கொன்று போட்டுது. நம்முடைய பாவங்களினால் செத்து அவர் அடக்கம் பண்ணப்படும் போது, அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது என்ன அறிவிக்கிறாரு? நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய கல்லறையில் அடக்கம் பண்ணி மூடிட்டு வந்துட்டார். அவர் ஒரு புது வாழ்வுக்கு வந்த மாதிரி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, பழைய வாழ்க்கை மன்னிக்கப்பட்டது என்றது அறிவிக்கப்படுகிறது. சில பேர் இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த உண்மையின் அடிப்படையில் தான், இந்த அப்ஜெக்டிவ் நம்பிக்கையில் தாங்க, அது நம்ம நம்பும் போது தான் நமக்கு பாவ மன்னிப்பின் மகத்துவத்தையே உணர முடியுது. உங்கள யாராவது சில பேர் இருக்கலாம், ஆண்டவர் எல்லா பாவத்தையும் எனக்கு மன்னிச்சுட்டாரா, நான் அந்த பாவத்தை செஞ்சனே அது என்னாலேயே எனக்கு மன்னிக்க முடியலையே, அதையும் மன்னிச்சு எனக்கு தண்டனை எனக்கு வராதா. சில பேர் அதை நம்புறது இல்லை தெரியுமா, நிறைய நாட்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, இதை செஞ்சிட்டேனே இதை செஞ்சிட்டேனேன்னு அந்த வருத்தப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட அடக்கம் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கட்டும். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த கல்றையிலேயே உங்க பாவங்கள்லாம் மூடியாச்சு, உங்க பாவங்கள் ஒருபோதும் உங்களை வந்து தண்டிக்காது பாதிக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை மன்னித்து அந்த பாவங்கள் கல்றையில மூடி அடக்கம் பண்ணி இல்லாம செஞ்சிட்டார், இல்லாம செஞ்சிட்டார். அதுதான் பவுல் நமக்கு சொல்றார், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படும் போது நம்முடைய பாவங்களும் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டது. அவர் உயிர் தெழுந்து வரும்போது அவர் புது வாழ்வுக்கு வந்த மாதிரி நமக்கும் ஒரு புது வாழ்வு, இன்னுமே நம்முடைய பாவங்கள் நம்மளை துரத்த முடியாது. ஜான் பனியன் ஒரு அருமையான ஒரு மோட்ச பயணின்ற ஒரு புக்கை எழுதியிருந்தார். அதுல இதை ரொம்ப படமாக நம்ம காட்டுறதை பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாருன்னா, எத்தனையோ அவர் மூட்டை ஒன்று சுமந்துகிட்டு இருப்பார் பின்னாடி, அந்த மூட்டை தான் அவருடைய பாவம் மூட்டை. அவருக்கு வயசு ஆக ஆக அந்த மூட்டை ரொம்ப பாரமா போகுது இல்லைங்களா, நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில, இங்க இருக்கிறீங்க வயசானவங்க இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கீங்க, உங்க பின்னாடி ஒரு மூட்டை இருக்கு, உங்களுக்கு தெரியல அந்த மூட்டை நீங்க செஞ்ச பாவம், எல்லா பாவமும் பின்னாடி தான் இருக்கு, ஒரு நாள் தண்டனை உங்களுக்கு வரப்போகுது. அதான் அவர் உணர்ந்தார், ஐயோ இவ்வளோ பெரிய மூட்டை இருக்கே, இவ்வளோ பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேனே, எனக்கு எப்படி பரிகாரம் கிடைக்கும்னு அந்த மனுஷன் தேடா தேடும் போது ஒரு நாள் ஒரு மலை கிட்ட வர்றார், கொல்கொத்தான்ற மலை. அந்த மலையில இயேசு சிலுவையில தொங்குறத பார்த்து, ஐயோ என் பாவத்தை அவர் சுமந்தாரே, எனக்கு என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் இங்க இருக்கிற மூட்டையின் பாவங்களெல்லாம் அவர் சுமந்து தண்டனையை வாங்கினாரேன்னு விசுவாசத்துல அதை உள்வாங்கும் போது என்ன ஆகுது தெரியுமா, அந்த மூட்டை கட்டாய் உருண்டு போகுது, ஓடுது. அது உருண்டு ஓடி என்ன காட்டுது, அந்த மூட்டை உருண்டு 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 போய் அங்க கல் கொல்கத்தாக்கு பக்கத்துல ஒரு கல்றை இருக்குது, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்றை, அந்த கல்றைக்குள்ள அந்த மூட்டை போய் கல் மூடிடுது. அந்த கிறிஸ்தியன் சொல்றான், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அந்த மூட்டையை நான் பார்த்ததே இல்லைன்றான். அப்படித்தாங்க உங்க பாவமும் என் பாவமும், இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பி அவர் நமக்காக மரித்தார்னு நம்பின பிறகு அவர் கல்றையில போட்டு மூடினது தான் நம்ம பாவம். இனி ஒரு காலம் நம்ம பாவத்துக்கு தண்டனை, ஒரு காலம் தேவன் ஒரு காலம் நியாய தீர்ப்புல அந்த பாவத்துக்கு தண்டனையே கொடுக்க மாட்டார். இதான காஸ்பல், இதான சுவிசேஷம். நீங்க இயேசு அப்படி நம்பி இருக்கிறீங்களா, இங்க இருக்கிறவங்களே உங்க வாழ்க்கையில அந்த மூட்டையை எத்தனை காலம் தான் சுமந்துகிட்டு இருப்பீங்க, அந்த பாரம் வயசு ஆக ஆக உங்களை விடவே விடாது. இன்னைக்கு வேண்டா தெரியாம ஓடிக்கிட்டு அங்கங்க இருக்கலாம், அந்த மூட்டை இருக்குது உங்க பின்னாடி, அந்த மூட்டை. அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லை, என்ன இருந்தாலும் சந்தோஷம் இல்லை. அந்த மூட்டை உங்க பின்னாடி, அந்த மூட்டை ஒரே விதத்துல உங்களை இருந்து கலண்டு ஓடக்கூடியது எப்படி தெரியுமா, அந்த சிலுவைநாதரை பார்க்கும்போது. அவர் உங்களுக்காக தண்டனையை வாங்கினார், உங்க நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் அவர் மேல எடுத்துக்கிட்டாரு, என் பாவம் அவரை கொன்னுச்சேன்னு பார்த்து அவரை நம்பும் போது இந்த மூட்டை கலண்டு உருண்டோடும் ஓடி அவர் கல்றக்குள்ள போயிருது. அதுக்கப்புறம் உங்கள் பாவங்கள்லேருந்து உங்களுக்கு பெரிய விடுதலை பாருங்களேன். இல்லைன்னா இந்த வாழ்க்கையெல்லாம் அந்த பாரம் உங்களை விடாதுங்க. இயேசுவை ஏன் நீங்கள் இன்றைக்கி நம்பக்கூடாது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டா, அவரை நம்பும் போது அந்த விடுதலை நமக்கு கிடைக்குது. ஒரு ரட்சிப்பின், ஒரு சுவிசேஷத்தின் பயன்பாடு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ஒரு அடக்கத்தின் பயன்பாடை பார்ப்போம். வரலாற்று பயன்பாடை பார்த்தோம், இயேசு கிறிஸ்து மெய்யாகவே வரலாற்றில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். ரட்சிப்பின் பயன்பாடை பார்க்கிறோம், அவர் அடக்கம் பண்ணப்பட்டதுனால் இனிமேல் ஒரு பாவத்துக்கும் அவர் நம்புகிறவர்களுக்கு தண்டனை இல்லை. அவர் அடக்கத்தோடு அந்த பாவம் கதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நோ டெத் பனிஷ்மெண்ட், நோ ஆக்கினை. இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை இல்லை, ஏன் முடிஞ்சு போச்சு நம்ம பாவம் கதை. மூன்றாவதாக அவருடைய அடக்கத்தின் பயன்பாடை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நம்மளோடு அடையாளம் காட்டி கல்றைக்கு போன நாதர், நீங்களோ நானும் ஒரு நாள் சாவும். நீங்கள் நம்புறீங்களா, வயசானவங்கெல்லாம் இருக்கிறீங்க இல்லைங்களா, ஒரு நாள் நம்ம சாக தான் போகிறோம். இங்கிலீஷில் ஊம்புன்னு இருக்கு, ஊம்புனா கர்ப்ப குடி இல்லைங்களா, கர்ப்பம். டூம்புன்னு ஒரு வார்த்தை, ஊம் டூம் ரெண்டுமே, டூம்புனா கல்றை. இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஊம்புலேருந்து வந்த எல்லாருமே டூம்புக்குள்ளே போய் ஆகணும் இல்லைங்களா, கர்ப்பத்திலேருந்து வந்த எல்லாருமே கல்றக்குள்ளே போய் ஆகணும், ஃப்ரம் ஊம் டு த டூம். அதுதான் நம்ம வாழ்க்கை, அது மறுக்கவே முடியாது. சீக்கிரம் நடக்கலாம், சில பேருக்கு சில பேர் கொஞ்சம் நேரம் விட்டு நடக்கலாம், கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் உங்களை எண்ணையும் எடுத்துகிட்டு போவாங்க கல்லறைக்கு. கல்லறைக்கு எடுத்துகிட்டு போகும்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு உணர்வு இருந்தால் நமக்கு ஒரு வேளை வேற ஒரு பாஸ்ட் வந்து நமக்காக ஜெபிப்பார், நம்ம சொந்தக்காரர் நம்ம பிள்ளைங்கள்லாம் அழுவோம், அழுவும் போது அதுக்கப்புறம் எவ்வளோ அழுத பிறகு எல்லாம் முகத்தை பாருங்கள், ஏசு கிறிஸ்து முகத்தை பார்த்த மாதிரி முகத்தை பார்த்துக்கங்க, கடைசியில்னு ஒரு பாக்ஸை போட்டு மூடியை போட்டு மூடிடுவாங்க, நம்மளை மூடிட்டு பாக்ஸை உள்ளே இறக்கிடுவாங்க, இறக்கிட்டு எல்லாம் மண் போடுவாங்க நம்ம மேலே, மண் போட்டு நம்மளை மூடிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே மெது மெதுவாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நமக்கு ரொம்ப அருமையானவங்க கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு போவாங்க, ஆனால் அவங்களும் போயிடுவாங்க. அங்கே தனிமையாக இருக்கணும், தனிமையாக இருக்கணும். அது உங்களுக்கு நடக்கும், நம்ப முடியுதா? முன்னாடியே சொல்கிறேன் பாரு, நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு பயம் இல்லை? எனக்கு ரொம்ப பயம். நான் போன வாரம் சொன்னேன் பாருங்க, ரொம்ப பயங்க மரணம்னு கல்றெல்லாம் பார்த்த பயம், ரொம்ப பயம். ஏன்னா மரணத்துக்கு த கிங் ஆஃப் த டெரர்ஸ்னுவாங்க, த கிங் ஆஃப் த டெரர்ஸ். அப்படின்னா எல்லா பயத்தில் கிங் யார் தெரியுமா? டெத்து தான், பயங்கர பயம். திடீர்னு ஆள் உடம்பும் சரீரமும் போயிடுது, இத்தனை வருஷம் இது மாதிரி அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் இல்லையோ. ஜுரம் வந்திருக்குது, கிட்னி வலி வந்திருக்கு, வயிற்று வலி தலைவலி அனுபவம்லாம் இருக்குது. இது வரைக்கும் நடக்காத ஒரு அனுபவமாச்சு, த அன்னோன், என்ன ஆகுமோ. உண்மை தான், விசுவாசிகளாக நம்ம பரலோகத்துக்கு போகிறதுனால மரணத்துக்கு நம்ம பயப்படக்கூடாது தான், ஆனால் உண்மையாக பயம் இல்லையா நமக்கு யோசிச்சு பாருங்களேன். அந்த மரணம் நம்ம இயேசுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போவோம், பயம் இல்லை. ஆனால் அந்த அனுபவம் நினச்சா பயம் இருக்கே, டக்குன்னு நடக்குமே. பாடி சோல் செப்பரேட், அப்நார்மல், இயற்கைக்கு விரோதமாக நாம் இறந்து போவோமே, என்ன பயம்? யோசிச்சு பாருங்களேன். நமக்கு வெக்கத்தான் படணும், ஆனால் பயம் இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கத்தை நாம் ஆழமாக தியானித்து நம்புறதுனால தான் அந்த பயம் போகும். இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்தை ஆழமாக தியானித்து நம்புறது தான் அந்த பயம் போகும். ஏன் அந்த பயம்? நம்ம சாக போகும்போது பயம் போகிறது மாத்திரம், வாழ்நாளெல்லாம் மரண பயம் இல்லாமல் தைரியத்தோடு வாழுகிற தைரியமும், உயிர் தழுதலின் தைரியத்தில் வாழுகிற தைரியமும் இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்தின் தியானம் தான் கொடுக்க முடியும். என்ன ஒரு ஆறுதல், யோசிச்சு பாருங்க. அந்த அடக்கத்தின் அனுபவத்தை அவரும் அனுபவிச்சார். நான் அந்த கல்லறைக்கு போகும்போது நான் அந்த கல்லறைக்கு தனியாக போக போகிறது இல்லையே, ஏன்? என்னுடைய இரட்சகர் அந்த கல்லறையின் அனுபவத்தை அவரும் அனுபவிச்சார். அந்த கல்லறைக்குள்ள அவரும் எனக்கு முன்பதாக போய் அந்த கல்லறையை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் போனதுனால, அந்த கல்றை பரிசுத்தமானதுனால், நான் அந்த கல்றைக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த கல்றையில் பயத்தை மேற்கொள்ளுகிற கிருபையை அவர் கொடுக்கக்கூடியவர். யோசிச்சு பாருங்க, என்னுடைய இருதயத்துல எல்லாம் அந்த கல்றைக்கு இருக்கிற பயத்தை நீக்கும்படிக்கு அந்த கல்றையை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். என்னோட அடையாளம் காட்டிக்கிட்டு அந்த கல்றைக்குள்ள அவர் போயிருக்கிறாருங்க. நான் அவரை விசுவாசிப்பதினால் அவருக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கிற பந்தம் நித்தியமா பிரிக்க முடியாத பந்தத்தோடு அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால மரணத்துல நமக்கு என்ன நடக்குது? நம்ம இறந்த பிறகு நம்முடைய ஆவி உடனடியாக அவர் சமூகத்துக்கு போயிடுது. ஆனா நம்ம பாடியும் அவரோடு இணைக்கப்பட்டிருப்பு இருக்கிறது. அதனால கல்றையில வைக்கப்பட்டிருந்தாலும் அவருக்குள் நாம் நித்திரை அடைகிறோம்னு வேதம் சொல்லுது. ஏன்? அது வெறும் நித்திரப்பா, நித்திர. உன்னை தூங்க வச்சிருக்கிற உனக்கு ரெஸ்ட். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவருக்கு ரொம்ப டைம் கிடைக்கல, மூணு நாள்லயே எந்திரிச்சிட்டாரு. ஆனா எனக்கும் உங்களுக்கும் இந்த பாவம் உலகத்துல எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணு, நீ ரெஸ்ட் பண்ணு. இந்த எல்லாத்தையும் மாத்திர ஒரு நாள்ல வந்து இனிமே எந்திரிச்சு இந்த பாவ உலகத்தை ஏன் பாக்குற? நீ எல்லாத்தையும் மாத்தி என் கால் கீழே கொண்டு வந்து புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைத்து உன்னை அப்போ உயிரோடு கொண்டு வருகிறேன், மகிமையான சரீரத்தோடு கொண்டு வருகிறேன். அது வரைக்கும் ரெஸ்ட் பண்ணு நீ என்ற ஒரு ரெஸ்ட். ஆனால் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு கல்றையில நீ இருந்தாலும் என்னோடு உன் சரீரம் இணைக்கப்பட்டிருக்கிறது, மறந்துடாது. அந்த கல்றைக்குள்ள நாம் போகும்போது பயப்பட வேண்டியதில்லை, ஏன்னா எனக்கு முன்பதாக போய் அந்த கல்றையை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அந்த கல்றையில் இருக்கக்கூடிய தீமையெல்லாம் நீக்கி அதை படுக்கும் ஓய்வெடுக்கும் படுக்கையாக, ஒரு பெட் ஆஃப் ரோசஸ் பண்ணுவாங்க. அப்படியே பூ தான் போட்டு நம்மளை படுக்க வைக்குவாங்க. உண்மைதான், பூ போட்ட படுக்கையில தான் நாம் படுக்க போறோம், ஓய்வெடுக்க போறோம் அவர் வரும் அளவுக்கு. கல்றை பாருங்களேன், ஏன் எனக்கு முன்னாடி கல்றையின் அனுபவத்தை போய் அவர் கல்றையை பரிசுத்தப்படுத்தியிருக்காருங்க. அவர் வந்து என்னை எழுப்புவாருங்க, என்னோடு என்னை தேடி ஒரு நாள் வருவாரே. நான் போகும்போது வித்தியாசமாக இருக்கலாம், வேறு நேரத்தில் போகலாம், ஆனால் அவர் போகாத இடத்துக்கு நான் போகிறதில்ல. ஆகவே என் கல்றையை நான் நினச்சி பார்க்கும்போது என் இரட்சகர் எனக்கு முன்பதாக போய் ஆயத்தத்தை பண்ணி அதில் இருக்கிற தீங்கையும் பயத்தையும் எல்லாத்தையும் நீக்கி இருக்கிறார். ஆகவே என்ன ஒரு அதனால தான் இயேசு கிறிஸ்துவுடைய பணி பரிபூர்ணமான பணி. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக நான் பயப்பட வேண்டியது. ஆனால் இயேசுக்கிட்ட இல்லாதவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மரணம் உங்களுக்கு எவ்வளோ பயம் தெரியுமா? மரணம் உங்களை விடுமா? உங்கள் பாவத்துக்கு எங்கே பரிகாரம்? இயேசுல இல்லாதவங்களுக்கு என்ன பதில் இருக்குது? என்னென்னவோ சொல்லலாம், இயேசுக்கு வர்றதில்லை, அதுக்கு இல்லை, இது இல்லை, பாரம்பரியத்தை நம்பிக்கிட்டு. ஆனால் இயேசு மரணம்னு சந்திக்கும் போது என்னங்க சொல்ல போகிறீங்க? இயேசுக்கு வெளியே இருந்துக்கிட்டு அவர் இல்லாமல் பரிகாரம் இல்லையே. கல்றையின் மேலேயும் வெற்றி கொடுக்குற கடவுள் எங்கே கிடைப்பார் உங்களுக்கு? அவரை நம்புங்க, அவர்கிட்ட வாங்க. கடைசியாக ஒரு ஊழியத்தின் பயன்பாடை நான் சொல்லி முடிக்கிறேன். இது முக்கியம், நம்ம மறக்கக்கூடாது. இந்த அற்புதமான ஆணும் பெண்ணுடைய பக்தியை பாருங்க. அந்த பக்தி எப்படி ஊழியத்தில் வெளிப்படுது பாருங்க. அந்த ஊழியத்தை ஆண்டவர் கனம் பண்றத பாருங்களேன். யோசேப்பு பெரிய பேர் உள்ளவன், அவன் பேர் ஆண்டவர் எல்லா சுவிசேஷத்திலையும் போட்டு அவரை கனம் பண்றாரு. நெக்கோதேமு 100 ராத்துல கொண்டு வந்திருக்கான். அந்த நம்பரை ஏன் போடணும்? ஏன்னா இயேசுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சிட்டோம்னு வைங்களேன், கல்வெட்டாக அது கடவுள் மறக்கவே மாட்டாருங்க. ஊருகெல்லாம் செஞ்சுக்கிறோம், சுயநலத்துக்கெல்லாம் வாழ்றோம், என்னென்னவோ செய்யும். இயேசுக்குன்னு அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருக்கும் நம்ம ஒன்று செஞ்சிட்டோம்னா, நான் சொல்கிறேன், கடவுள் அதை மறக்கவே மாட்டார். கல்வெட்டாக அது போட்டு அதுக்கு வெகுமதி கொடுக்கவே மாட்டார். ஒரு வசனம் இருக்கு, என் நிமித்தம் என்னுடைய சீஷர்களில் ஒருவனுக்கு ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி, கேஸ் கூட ஆன் பண்ண வேண்டியதில்லை, பச்சை தண்ணி, போர்வெல்ல தண்ணியை கூட நீ பிடிச்சி கிளாஸ்ல கொடு, பேப்பர் கிளாஸ்ல கொடு, கிளாஸ கூட கொடுக்காத, பேப்பர் யூஸ்டு கிளாஸ்ல கொடுத்தாலும். நம்மளாம் இப்போ கேன் தண்ணி வாங்குறோம், அந்த காலத்தில் தண்ணி எல்லாம் ஃப்ரீ தானே. அந்த தண்ணியை கொடுத்தாலும் அந்த ரிவார்டை கடவுள் நோட் பண்ணுவார். அந்த செயலை அதுக்கு ரிவார்டை கொடுக்காம விட மாட்டார். பாருங்களேன் இந்த பெண்கள் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ஒன்றும் இல்லை, அங்கே இருந்தாங்க அவ்வளோதான். என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க? ஒன்றும் இல்லை, அங்கே இருந்தாங்க அவ்வளோதான். ஆனால் அவங்க பேருங்க ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் முதல் காட்சி அவங்களுக்கு கொடுத்தாரு. விடாமல் போயிட்டுருக்காங்க, எங்கே போனாலும் போயிட்டுருக்காங்க. அந்த பெண் இயேசுவை பின்பற்றே போயிட்டுருக்காங்க. அதை என்ன செய்ய முடியுங்கனால ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே இருக்க முடியும். இருந்தாங்க, அவங்களால முடிஞ்சது. இதுலேருந்து நம்ம ஒரு பாடம் படிச்சுக்கணும், ஊழியத்தின் பாடம். அருமையான ஒரு பிரின்சிப்பல், இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான பக்தி நமக்கு இருந்துச்சுன்னா பராமரிப்பில் நம்மளுடைய என்ன வசதிகள் செயல்கள் நம்மளால முடியுமோ அவருக்கு ஊழியம் செய்கிறதுல நம்ம அதை காட்டுவோம். இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான பக்திக்கும் அந்த ஊழியத்துக்கும் பிரிக்க முடியாத தொடர்பை பாருங்க. உண்மையான பக்தி நமக்கு இருந்துச்சுன்னா என்னால் முடிந்தது என்னவோ பராமரிப்பில் ஆண்டவர் என்னை எங்கே வச்சிருக்காரோ அதை வைத்து நான் இயேசுக்கு ஏதாவது செய்வேன் என்றதன் மூலமாக தான் உண்மையான பக்தி வெளிப்படுது. இவன் யோசேப்பு அவனால் முடிஞ்சதை செஞ்சான், அவனால் பெருசு செய்ய முடியும், போய் பர்மிஷனை வாங்கிட்டு வந்தான். நெக்கோதேமா அவனால் முடியும், 100 ராத்துல வாங்கிட்டு வந்தான். இந்த பெண்கள்னால அவனால் முடிஞ்சதெல்லாம் அங்கே இருக்க முடியும் பாருங்களேன். அதன் மூலமாக அவங்க பக்தியை காமிச்சாங்க. அவங்க அங்கே இருந்தாங்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. இந்த பெண்கள்கிட்ட இருந்து பார்த்து படிங்க, இயேசுக்கு செய்கிற சிறிதான காரியங்களையும் கடவுள் அதை நோட் பண்ணுறாருங்க. நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம என்னைக்கோ நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப பெருசாக ஒன்று செய்யணும் இயேசுக்கு, ஏன்னா அந்த நாளில் செஞ்சிடுவேன், இப்படி செஞ்சிடுவேன், இப்படி செஞ்சிடுவேன்னு. அந்த நாள் ஒரு வேளை வரவாம கூட போயிடும், அந்த நாளில் நீங்கள் செய்யாமல் கூட போயிடலாம். அதனால பெரிய முட்டாள்தனம், அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறோம். பெரிய நாள் ஒரு பெருசாக செஞ்சிருவோம், ஊரெல்லாம் பேசுகிற மாதிரி அவங்கள கொண்டு வந்துடுவோம், இவங்கள கொண்டு வந்துடுவோன்னு அப்படியே சர்ச்சை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணோன்னு. இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. அதை நினச்சிக்கிட்டு 101 காரியங்கள் நாம் செய்ய முடியும், பச்சை தண்ணி கொடுக்குற 101 காரியங்களை செய்ய முடியும், அதை செய்கிறதே கிடையாது நம்ம. ஏன் அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க, அதை யாரும் பெருசாக பேச மாட்டாங்க, அது ஒன்றும் பெருசாக இல்லைன்னு அதை செய்கிறதே இல்லைண்ணா. இது பெரிய முட்டாள்தனம், பெரிய முட்டாள்தனம். யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. பெரிய செயல்கள் பெருசா அப்ரிஷியேட் பண்ணும், பெருசா நான் ஒன்னு செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டு பச்சை தண்ணியை நான் டீக்கன்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும், த கப் கோல்ட் கப் ஆஃப் வாட்டர் மினிஸ்ட்ரீஸ்னு. சின்ன 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 காரியங்கள், யாருமே அதை கவனிக்கலாம் இருக்கலாம், யாருக்குமே அது பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுக்கு என் மேலே இருக்கிற இயேசுக்கு இருக்கிற பக்தியை நான் காட்டுவேன். அது யாரும் மதிக்காமல் இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், ஆனால் என்னால் இதுதான் முடியும். சின்ன செயல் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நீங்கள் பைபிளில் படிச்சிங்களா, எப்படி இருக்கிறீங்க, உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுது, ஃபோனு கூட வேணாம், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், சின்ன செயல் தான். அது என்னங்க பெருசாக செஞ்சிட போகுது? பச்சை தண்ணியை நினச்சிக்காங்க. இயேசுவுடைய நாமத்தில் நாம் செய்கிற சின்ன 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 காரியங்களும் கடவுள் அதை நோட் பண்ணுறாருங்க. இந்த பெண்களை பாருங்க, அங்கே இருந்தாங்க, அதை நோட் பண்ணி அவங்க பேரை போட்டு மதிச்சிருக்கிறாரே. யோசேப்பு நினைச்சாரா நம்ம அவர் பேரை இன்னைக்கு நம்ம திருப்பி திருப்பி படிப்போன்னு? இந்த பெண்கள் நினைச்சாங்களா அவங்கள பெருசாக மதிப்போன்னு? அவங்க உறுத்தலுகள் எதுவுமே நினைக்கலையே. யாரும் பார்த்தாலும் பார்க்கலனாலும் அவருக்கு இருக்கிற பக்தியில் இப்போ சின்ன என்னால் இருக்க முடியுங்க, நான் அங்கே போகிறேங்க. நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? அதுதான் ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு. பராமரிப்பில் நம்மளை ஆண்டவர் எங்கே வச்சுருக்கார், நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளால் என்ன சின்ன சின்ன வேலையிலிருந்து ஆரம்பிக்கணுங்க. சின்னது என்னால் என்ன செய்ய முடியும், அதை செய்யணுங்க. நம்ம எந்த சபையும் எந்த சபையும் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெருசாக கனவு கண்டுகிட்டு இருக்கிறவங்கள சபையில் ரெண்டு விதமான மக்கள், கனவு கண்டுகிட்டு இருக்கிறவங்க, நான் அப்படி செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன்னு காலம்லாம் கனவு தான். இன்னும் சில பேர் தங்களால் முடிஞ்சதை செய்கிறவங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்க? சபை எந்த சபையும் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தங்களால் முடிஞ்சதை செய்கிற மக்கள் தான், சின்ன சின்ன தான், முடிஞ்சதை செய்கிற மக்கள். சில பேர் நீங்கள் முடிஞ்சதை நீங்கள் சபைக்கு சப்போர்ட் பண்ணி வரீங்க இல்லைங்களா, ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி வரீங்க, இது செய்கிறீங்க, யாராவது கவனிக்கிறாங்களா, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆண்டவர் அது கவனிக்கிறார் தெரியுமா? இன்னும் சில பேர் யா என்னால் ரொம்ப செய்ய முடியாதுங்க பாஸ்டர், நான் வர சபை திறந்தால் நான் இருப்பேன், அந்த பெண்கள் மாதிரி காலையில் இருப்பேன், ஈவினிங் இருப்பேன், என்னால் அதான் செய்ய முடியும், வேறு ஒன்றும் பெருசாக இயேசுக்கு செய்ய முடியாது, ஆனால் நான் ஃபேத்ஃபுல்லாக இருப்பேன், வருஷ கணக்கில் இருப்பேன், 10 வருஷம் 20 வருஷம் என்ன நீ நம்பலாம், நீங்கள் சபை திறந்தீங்கன்னா நான் அங்கே இருப்பேன், ஐ எம் ஃபேத்ஃபுல், பெருசு இல்லையா, என்னால் அதான் முடியும், அதை நான் செய்வேன், அது இயேசுக்கு செய்யச்சின்னு அதில் என்னங்க பெருசாக ஏதாவது செய்யணும், இதை செய் முதல்ல இல்லைங்களா. சின்ன சின்ன விஷயங்களில் ஃபேத்ஃபுல்னஸ். ஒன்று விஷயம் இந்த சர்ச் பில்டிங்க்குன்னு அவங்களுக்கு பெருமையாக சொல்லணும் இல்லை, லூர்தம்மாவை எடுத்து பாருங்கள், நம்ம சர்ச்சில் இந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறது சின்ன சின்ன விஷயம், இந்த பில்டிங்கை பார்த்துக்கிறது, நம்ம யாருமே அதை கவனிக்கிறது இல்லை, இவங்க தான் க்ளீன் பண்ணுறது கவனிக்கிறது, சண்டே காலையில் எல்லாரும் முன்னாடி இங்கே தான் இருப்பாங்க, 6 மணிக்கும் 5 எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரில, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இங்கே தண்ணி இருக்கணும்னா தண்ணி இருக்கும், இங்கே டிஷ்யூ பேப்பர், நான் அங்கே உட்காந்து இங்கே வந்து தண்ணி எல்லாருக்கும் குடிக்கூடாதுன்னு அங்கேயே தண்ணி வச்சிடறாங்க, அங்கே குடிச்சிட்டு இவர் வரட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் காட் நோட் பண்ணுறார், ஸ்மால் ஸ்மால் திங்ஸு தான் நான் காட் நோட் பண்ணுறாருங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம உண்மையான பக்தி நமக்கு இருந்தால் சின்ன சின்ன விஷயங்கள் அது வெளிப்படும், அதான் விசுவாசம் இல்லைங்களா. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம எப்படி இருக்க போகிறோம்? ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த பாடம் படிக்க ஜெபிப்போம்.